நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் நேர்களே, சர்க்கரை நோயை பற்றி விழிப்புணர்வும் அதற்கான உணவு முறையும் குறித்து ஒரு நாடகமாக குறிஞ்சிப்பு குழுவினர் பேச வந்திருக்காங்க. வாங்க நேர்களே, கேட்கலாம்.
கமலா, இன்னைக்கு எங்க போற? இவ்வளவு சீக்கிரமா வேலை செய்யற?
ஆமா, வேலையும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் சீக்கிரமாவே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன்.
அதான் என்ன வேலைன்னு கேக்குறல்ல?
சொல்லியே ஆகணுமா வெள்ளி? நீ பேசாம இருந்தா நான் வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பேன். நீ வரதுன்னா என் கூட வா, நீ அங்க வந்து தெரிஞ்சுக்குவியாமா.
சரி சரி, நானும் வேலையை முடிச்சுட்டு கிளம்புற. நீ எங்கதான் கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன்.
அப்ப நீ என் கூட பேசிட்டே இருக்காத, சீக்கிரமா போய் வேலையை முடி, நானும் கிளம்பி வந்துடுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்.
சரி கமலா, போலாம்.
வள்ளி வள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பிட்டியா இல்லையா? நான் கூட ரெடி ஆகி வந்துட்டேன், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்?
இதோ வந்துட்டேன் கமலா, இத வீட மட்டும் புட்டுனா போதும், வந்துடுறேன்.
சரி சீக்கிரமா, பஸ் போயிடுச்சுன்னா கஷ்டம். அடுத்த பஸ்ஸுக்கு நிக்கிற நேரம் நம்ம போயே சேர்ந்துடலாம்.
இப்ப வச்சு சொல்ல கமலா, நம்ம அப்படி எங்கதான் போறோம்ட்டு?
நீ தான் என் கூட வரையே, அப்புறம் என்ன உனக்கு பொறுமை இல்லாம இருக்கேன்? நீ தான் அங்க வந்து பார்க்க போற, அவசரப்படாம கூடவா.
சரி, நீ ஏ சொல்ற வரைக்கும் நான் உன மேல் கேட்க மாட்டேன், சரியா?
என்ன வெள்ளி கோச்சிட்டியா என்ன? நான் அதுக்கு சொல்லல, நீ ஏன் நேர்ல வந்து பாத்துக்கோ. நான் சொல்றத விட நீ பார்க்கும் போது உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும்.
என்ன கமலா, நீ எங்கேயோ கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா கடைசியில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன?
நல்லாதான் இருக்க வெள்ளி, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வா, நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசலாம்.
அப்படி உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாச்சும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்களா? என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை?
தொணத்தொணத்தொணன்னு பேசிகிட்டே இருக்காத வெள்ளி, பேசாமல் சும்மாவா. அப்படி அட்மிட் ஆயிருந்தா உனக்கு சொல்லாமே இருக்க போகிறேன். நீ தான் பார்க்க போறியேவா, உனக்கு பொறுமையே இல்லை.
ஆமாம், எனக்கு பொறுமையே இல்லை தான். நீ இவ்வளோ தூரம் வந்து சொல்லாமையே இருக்க, இப்போவாது சொல்ல ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோன்ட்டு.
வா, டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வரீங்களா?
வள்ளி, இதோ டாக்டரையவே பார்க்க போகிறோம். அப்போ உனக்கே நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுடும். வா, போய் பார்த்துடலாம்.
இரு, நானும் உள்ளே வந்துடுறேன். என்னையும் கூட்டிகிட்டு போ, விட்டுட்டு போயிடாத.
வாங்க கமலா, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க தானே?
டாக்டர், நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன். நீங்கள் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். என்னுடைய ரிப்போர்ட் வந்துருச்சு டாக்டர், அது வாங்கிட்டு போகலாம் தான் நான் இன்றைக்கி வந்தேன் டாக்டர்.
என்ன ரிப்போர்ட் கமலா, அதை பற்றி என்னென்ன சொல்லு.
இருவெள்ளி, டாக்டரே சொல்லுவார், அவர் சொல்லும்போது நீயும் கேட்டுக்குவியாமா. சத்தம் போடாமல் இரு.
ஓ அப்படியா, உங்கள் ரிப்போர்ட் நேத்தே வந்துருச்சு. நீங்கள் நேத்தே வருவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் கமலா. உங்கள் பிளட் டெஸ்ட்டை பார்த்ததில் உங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு கமலா.
நிஜமாவா சொல்கிறீங்க டாக்டர்? எனக்கு சக்கரை வியாதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா டாக்டர்?
என்ன டாக்டர் சொல்கிறீங்க, கமலாவுக்கு சக்கரை நோயா? அவள் தான் அதிகமாக இனிப்பே எடுத்துக்க மாட்டாளே, அப்புறம் எப்படி அவளுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கும்?
அப்படி நினைக்கிறதமா தப்பு. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சர்க்கரை சாப்பிட்றனால்தான் சுகர் நோய் வரும்ட்டுலாம் இல்லைம்மா. நிறைய பேர் இனிப்பே சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இப்போ சுகர் நோய் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? அது பேர் மட்டும்தான் சர்க்கரை வியாதி, ஆனால் சர்க்கரைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைம்மா.
டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். எனக்கு சர்க்கரை வியாதின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது டாக்டர்.
கமலா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உடம்புல தேவையான அளவு செரிமானம் நடக்கும்போது அதுக்கு தேவையான இன்சுலின் இல்லாத போது தான் இந்த நோய் வரும். இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாக இருந்தாலும், நம்ம உடம்புல சாப்பிட்ற பொருள் வந்து செரிமானம் ஆகாமல் இருந்தாலும் இந்த சர்க்கரை நோய் வருமா?
டாக்டர், இன்சுலின் கரெக்டாக உடம்புல சுரக்காதனால தான் சர்க்கரை நோய் வருதா டாக்டர்? ஏன் எனக்கு என் உடம்புல கரெக்டாக சுரக்கிறது இல்லையா டாக்டர்?
நீ கவலைப்படாத கமலா. டாக்டர், இந்த சர்க்கரை நோயால் ஏதாவது பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா அப்படின்ட்டு தான் அவள் ரொம்ப பயப்படுறா. நீங்கள் அவளுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர்.
இது பயப்பட வேண்டிய அளவுக்கு பெரிய நோயெல்லாம் இல்லைம்மா. இந்த நோய் இருப்பவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பயந்துக்கிற மாதிரி வியாதியெல்லாம் இல்லை. நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற சாப்பாட்டு மூலயமாகவும் உடற்பயிற்சி மூலயமாகவும் இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. அதை வேணால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த சர்க்கரை வியாதியை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் முதல் வகைனா உங்கள் குடும்பத்தில், அதாவது உங்கள் பரம்பரையில் வந்து இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே கணையத்தில் உள்ள செல்கள் வந்து குறைவாகவே இருக்கும், அது மூலயமா வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாகவே இருக்கும். அப்படி நம்ம இன்சுலின் அளவு வந்து நம் உடம்புல அதிகமாக இல்லைன்னா இந்த சர்க்கரை நோய் வந்து வருமா? ரெண்டாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த ரெண்டாவது வகை சர்க்கரை நோய். அதிகமாக வந்து உடற்பயிற்சி இல்லாமல், ஒழுங்கான உணவு முறை இல்லாமல், சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பாக வருமா?
டாக்டர், சர்க்கரை நோயிலேயே முதல் வகை ரெண்டாவது வகைன்ட்டு ரெண்டு வகையாக இருக்கா டாக்டர்?
ஆமாம்மா, ரெண்டு வகையாக தான் இருக்குது.
டாக்டர், இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதா டாக்டர்? எனக்கு சீக்கிரமாகவே நல்லாகாதான்.
இந்த நீரழிவு நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியாதுமா. நம்ம உடம்புல உள்ள குளுக்கோஸ் அளவு வந்து சீராக வச்சுட்டு இருந்தோன்னா இந்த நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வேணால் வச்சுக்கலாம். அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குமா?
அப்படி எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர்.
அது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த நோய் இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாள் வேணால் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எப்போவுமே சத்துள்ள உணவாக தான் டாக்டர் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கே டாக்டர் சர்க்கரை வியாதி வந்துச்சு.
சத்தான உணவு தான் சாப்பிட்றதா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் இப்போ இருக்க காலத்தில் வந்து எல்லா பொருட்களுமே வந்து தரம் இல்லாத பொருளாக தான் இருக்குமா. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்களவாக உடற்பயிற்சியும் செய்யணும். அப்போ தான் இந்த சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். உணவு முறைன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க மாதிரி எந்த பொருளுமே வந்து எதுவுமே வந்து சத்துள்ள பொருளாக இல்லை. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கீரை வகை, பழம், காய்கறி இதை தான் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் வந்து செயற்கையாக இருக்கிற பழம் காய்கறி தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம முழு முயற்சியோடு நம்மளுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து வாங்கி அது சத்துள்ள பொருளாக இருக்கான்னு யோசித்து வாங்கணும். நிறையா நார் சத்துள்ள பொருட்கள் வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்க அதிகமாக சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே உடற்பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து அவங்கவுங்களே தான் செஞ்சு எல்லா வழியும் செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே மிஷினாக வந்தனால யாருமே ஒழுங்காக வேலையே செய்யறதில்ல. ஃபஸ்ட்லாம் தண்ணி எடுப்பாங்க, துணி துவைக்கிறது, அதெல்லாமே ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் எல்லாத்துக்கும் மிஷின் வந்தனால யாருமே செய்யாதனால தான் சோம்பேறித்தனமாக இருக்கனால தான் சர்க்கரை வியாதி வருது. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போகிறீங்களா 2 கிலோமீட்டர் போகிறீங்களா அது நடந்தே போங்க. இப்படி நடக்கும்போது வந்து ஒரு ரொம்ப உடற்பயிற்சியாக இருக்கும். நீங்கள் நடக்கிறது கஷ்டப்பட்டீங்கன்னா தினமும் காலையில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயே நடந்தீங்கன்னா அதே ஒரு பெரிய உடற்பயிற்சியாக இருக்குமா.
டாக்டர், சர்க்கரை வியாதி வந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்கணும்?
சர்க்கரை வியாதி வந்த பெண்கள்லாம் நிறையா பேத்துக்கு வந்து ஒவ்வொரு நிலையில் பெண்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வருது. அதாவது வளரிளம் பருவத்திலேயே நிறைய பேத்துக்கு சுகர் வரும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது கூட சுகர் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே வந்தாலும் சுகர் வரும் பெண்களுக்கு. ஆனால் இது மூணுத்துலேயும் வந்து கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா அது ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த சுகர் வந்து சரியாயிரும். ஆனால் இளம் வயதில் வர சுகரும் 40-50 வயசுக்கு மேலே வர சுகரும் தான் எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். பெண்களுக்கு பொதுவாக சுகர் இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒழுங்கான உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் இருந்தால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம்.
டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் செஞ்சுக்கிட்டேன், இந்த சர்க்கரை நோயை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சுக்கலாமா டாக்டர்? அப்போ மருந்து மாத்திரையெல்லாம் நான் எடுத்துக்க வேண்டியது இல்லையா?
ஆமாம்மா, நீங்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சியும் சரியான உணவு முறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாத்திரைன்றது ஒன்றே தேவையே இல்லை.
ஆமாம் கமலா, டாக்டர் சொன்ன மாதிரி நீ உணவையும் உடற்பயிற்சியையும் டெய்லி கடைப்பிடிச்சனா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் கமலா.
நேர்களே, இவ்வளவு நேரமாக சர்க்கரை வியாதி உள்ளவங்க எப்படி இருக்கணும் ஒரு நாடக வடிவில் கேட்டோம் அல்லவா. அடுத்ததாக சர்க்கரை வியாதி உள்ளவங்க இன்சுலின் போட்டுக்கொள்ளும்போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பற்றி பேச வராங்க. வாங்க நேர்களே, நாமும் கேட்கலாம்.
இன்சுலினை பொறுத்தமட்டில் நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாகும். குறிப்பாக 16 வயதுக்குட்பட்ட நோயாளிகள் இன்சுலினை தினமும் குத்தி கொண்டால் மட்டுமே உயிர் வாழ்தல் சாத்தியம். வயது வந்தவர்கள் மற்றும் நடுத்தர மூத்த வயதுடையவர்களுக்கும் நீரழிவு கட்டுப்படாத போது இன்சுலின் தேவைப்படும். இன்சுலின் வாய் வழியாக தந்தால் செயல்படாத மருந்து என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஊசியாக குத்தி கொண்டால் மட்டுமே இது செயல்படும். சர்க்கரை நோயாளி ஒருவருக்கு இன்சுலின் ஊசியின் அளவு அதிகமாக தேவைப்படும் போது சர்க்கரையின் அளவை குறைக்க டாக்டர்களால் கூடுதலாக மாத்திரைகளும் பரிந்துரைக்கப்படும். அதே போல் மாத்திரையின் அளவு அதிகமாக இருப்பினும் சர்க்கரை அளவு குறையவில்லை எனில் அவருக்கு இன்சுலின் கூடுதலாக போடுமாறு மருத்துவர் பரிந்துரைப்பார். அப்படி இன்சுலின் போடுவதனால் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த முடியும். ஒரு நீரிழிவு நோயாளி இன்சுலின் போட்டுக்கொள்ளபவர்களாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடாதவை என்னவென்றால், இன்சுலின் போடாமல் இருப்பது மிகவும் தவறு, ஊசி போட்டுக்கொண்டு சாப்பிடாமல் இருத்தல் மிகவும் தவிர்க்க வேண்டும், இன்சுலின் ஊசியை ஒரே இடத்தில் போடுவது மிகவும் தவறு, சதைப்பற்றான இடங்களில் போடுவது மிகவும் சிறந்தது, தாள் சர்க்கரை நிலை பற்றி அறியாமல் இருந்து கொண்டு இன்சுலின் போடுவது மிக மிக ஆபத்தானது, இரத்த பரிசோதனை செய்யாமலும் இன்சுலின் போட்டுக்கொள்ளக்கூடாது, எப்பொழுதும் சிறிதளவு தின்பண்டம் கைவசம் இல்லாமல் இன்சுலினை போடக்கூடாது. இன்சுலின் ஊசி போட கற்றுக்கொள்ளாமல் நீரிழிவு நோயாளிகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உணவை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இன்சுலின் கட்டாயமாக போட வேண்டும். அதனால் ஒவ்வொரு நோயாளியும் அதை போட கற்றுக்கொண்டிருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் மருத்துவர் ஆலோசனையின்றி ஒரே அளவு இன்சுலின் போட்டுக்கொள்வதும் கூடாது. கால் கண் சிறுநீரக பாதுகாப்பு பற்றி அறியாமல் இருந்தாலும் இன்சுலினை போடக்கூடாது. ஒரு நீரிழிவு நோயாளி இன்சுலின் போட்டுக்கொள்பவர்களாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியவை என்னவென்றால், இன்சுலின் பெயர் அளவு எத்தனை யூனிட்டுகள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை என கட்டாயமாக ஒவ்வொரு நோயாளியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். படிக்காதவர்களாக இருந்தாலும் அதனை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்சுலின் ஊசியை தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் போட வேண்டும். ஊசியை உடலில் போடும் இடத்தை மாற்றி மாற்றி போட்டுக்கொள்ள வேண்டும், அது மிகவும் கட்டாயம். சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னதாக ஊசி போடுதல் அவசியம். குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் காலை மதியம் இரவு உண்ணுதல். காலை 11 மணி என்றால் மாலை 4 மணி இரவு 11 மணி அளவில் சிறிதளவு உண்ண வேண்டும். தானே ஊசி போட ஒவ்வொரு நீரிழிவு நோயாளியும் கற்றுக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயாளி என்னும் அடையாள சீட்டை கைவசம் வைத்திருப்பது மிகவும் அவசியம். உடனிருப்போருக்கும் பணிபுரிவோருக்கும் ஒரு நோயாளியின் சர்க்கரை நோய் பற்றி தெரிவித்தல் மிகவும் அவசியம். அதேபோல் தாழ்நிலை சர்க்கரை வராமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். தவறாமல் இரத்த பரிசோதனை செய்து சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இன்சுலினை எப்படி பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகளை கேட்போமா?
சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாடு. சர்க்கரை நோயாளிகளுக்கென தனி வகையான உணவு தேவையில்லை. நார்மலான சாப்பாடும் உணவில் சில சத்துக்களை சேர்த்தும் சில சத்துக்களை குறைத்தும் சில உணவுகளை அறவே அகற்றவும் வேண்டும். நார்ச்சத்து நிறைந்த காய்கறி, பழம், முழு தானியம் இவற்றையெல்லாம் சேர்த்துக்கணும். இனிப்பு உணவு வகை, சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் மற்றும் பொரித்த அல்லது வறுத்த உணவு வகைகள் அறவே அகற்றணும். ஆல்கஹால், இறைச்சி, முட்டை, மஞ்சள் கரு அப்புறம் கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கணும். பொதுவாகவே நமது இந்திய உணவு வகையில் வந்து நிறைய அளவில் மாவுச்சத்தும் கொழுப்பு சத்தும் நிறைஞ்சிருக்கும். மீதி இருக்கிறது புரதச்சத்து கொண்டதாக இருக்கும். இதனால் இந்த உணவு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாகும். இந்த உணவு முறையை வந்து வயது, பாலினம், எடை உயரம், உடல் உழைப்பு மற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு கொடுப்பது ரொம்பவும் அவசியமான ஒன்றாகும். இதுக்கு வந்து மருத்துவர் மற்றும் உணவியல் நிபுணரும் அவரோட பங்கும் இன்றியமையாதது ஆகும். சர்க்கரை நோய் இருக்கவங்க வந்து காலையில் எடுத்துக்க வேண்டிய உணவு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிடலாம். ஆனால் வந்து உயர்தர எண்ணெயில் வந்து சமைச்சு தான் இருக்கணும். அதிக அளவு இவங்க கோதுமை ரவை, கோதுமையில் என்னென்ன பொருள் செய்கிறோமோ அந்த உணவு வகையை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாகும். சுகர் இருக்கவங்க வந்து ஒரு முறை நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை வந்து மறுமுறை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வந்து யூஸ் பண்ணனா அவங்களுக்கு வந்து உடல் அளவில் வந்து பல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கவங்க வந்து சாம்பார், பூசணிக்காய், முட்டைகோஸ், வாழைத்தண்டு, காலிஃப்ளவர், கத்திரிக்காய்,
பிஞ்சாக உள்ள பீன்ஸு, வாழைப்பூ, காரமணி பீன்ஸ், வெண்டைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், அப்புறம் பாகற்காய், நூக்கோல் போன்ற காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம்.
சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இறைச்சி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடலாம். அதிகமாக கீரை வகைகள், பல வகைகள், முளை கட்டிய பயிர் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோழி இறைச்சியாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் பொரிச்சது வந்து எடுத்துக்கவே கூடாது.
நேர்களே, இவ்வளவு நேரமாக சர்க்கரை நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய உணவு முறையை கேட்டோம் அல்லவா. அடுத்ததாக சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் முறைகளை பற்றி கேட்போமா?
ஒரு நோய் வந்த பின் தடுப்பதை விட வருமுன் தடுப்பதே மிகவும் சிறந்ததாகும். நீரழிவு நோய் வராமல் தடுக்கும் முறைகளை நாம் கடைபிடித்தாலே போதும், ஒரு நீரழிவு நோயாளி உருவாகவே மாட்டார்கள். சுற்றுப்புற சூழல் மற்றும் உணவு பழக்கவழக்கங்களில் சில மாற்றங்களை செய்யும் போது நீரழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும். குறைந்த உடல் உழைப்பு மற்றும் அதிக அளவிலான மாவு சத்து மற்றும் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை உண்ணுதல் போன்றவற்றினால் ஒரு மனிதனுக்கு உடல் பருமனாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலை தொடரும் போது நீரழிவு நோய் எளிதாக வர வாய்ப்பிருக்கிறது. இதனால் உடல் பருமனை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தி விடலாம். ஒரு நீரழிவு நோயாளி முற்றிலுமாக குணமாவது என்பது இயலாத காரியம், ஆனால் வருமுன் காக்க முடியும். குளுக்கோஸின் அளவை ஒரே சீராக வைப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். இதற்கு நோயாளியின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகிறது. உணவு கட்டுப்பாட்டின் நோக்கமே ஒரு நோயாளியை நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கவும், நோயின் தன்மையினால் அவர் பாதிக்காமல் இருப்பதே கட்டுப்படுத்தவும் தான் உணவு கட்டுப்பாட்டின் நோக்கமாகும். குளுக்கோஸின் அளவை இரத்தத்திலும் சிறுநீரிலும் குறைத்து கொள்ளுமாறு பாதுகாக்க வேண்டும். உடல் எடையுடன் பருமனாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சீரான எடையுடன் இருந்தாலே போதும். நீரழிவு நோய்க்கான அறிகுறிகளை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நார் சத்து நிறைந்த உணவை கடைபிடித்தல் வேண்டும். விபத்து மற்றும் நோய்கள் தொற்றுதல் போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் ஒரு நீரழிவு நோயாளி காத்து கொள்ள வேண்டும். ஒரு நீரழிவு நோயாளிக்கு உணவு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியமானது. அதற்காக அவன் தனி வகையான உணவை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதும் உணவில் எடுத்துக்கொள்ளும் உணவினையே சில சத்துக்களை சேர்த்தும் சில சத்துக்களை குறைத்தும் சில உணவுகளை அறவே அகற்றியும் உணவை எடுத்துக்கொண்டால் போதும். ஒரு நீரழிவு நோயாளிக்கு முழு வகையான தானியங்கள், தோலோடு சேர்த்த பல வகைகள் ஆகியவற்றை கொடுத்தல் வேண்டும். அப்பொழுது அவனின் சர்க்கரையின் அளவு அவன் உடம்பில் கட்டுப்பாட்டில் இருக்கும். புண், சளி, இருமல் இந்த உயிர் சத்தானது உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் காய்கறிகள், கீரை பழங்கள் இவற்றில் அதிக அளவில் கிடைக்கின்றன. நார் சத்தும் நீரழிவு நோயாளிக்கு மிக மிக முக்கியமான உணவாகும். நார் சத்து அதிக அளவு தானியங்களில் உள்ளது. இதனை உண்பதால் ஒரு நீரழிவு நோயாளின் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்த முடியும். நார் சத்து அதிகமாக உள்ள உணவினை எடுத்துக்கொண்டால் பசி எடுக்கும் தன்மையை குறைக்கலாம். இது மலச்சிக்கலையும் தடுக்கின்றது. நார் சத்தில் உள்ள உணவில் சக்தி குறைவு, எனவே இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் கொலஸ்ட்ராலின் அளவை இது குறைக்கின்றது. நார் சத்தோடு சில உயிர் சத்துக்களும் மற்றும் தாதுப் பொருட்களும் கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அதிக வாய்ப்பு உண்டாகிறது. ஒரு நீரழிவு நோயாளி அதிக அளவான நார் சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டால் அவனின் நோயானது கட்டுப்படுத்தப்படுகிறது. நீரழிவு நோயாளிக்கு வெந்தயம் ஒரு வரப்பிரசாதமாகும். வெந்தயத்தில் வலுவெழுப்பான நார் சத்து மற்றும் இதில் ட்ரைகோமெல்லின் பொருள் உள்ளது. இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அதனால் ஒவ்வொரு நீரழிவு நோயாளியும் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டால் அவனின் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். வெறும் வெந்தயத்திலே சாப்பிட்டா பார்த்தாது, கூடவே மருந்து மாத்திரையும் எடுத்துக்கணும். நீரழிவு நோயாளிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை, உணவை 3 பிரிவுகளாக பிரித்து கொடுப்பதன் மூலம் நோயாளிகள் தங்களுக்கு தேவையான உணவினை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அவர்களின் உடம்பில் ஏறும் குளுக்கோஸின் அளவும் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்று பார்த்தால் காய்கறிகள், கீரை வகைகள், நார் சத்து அதிகமுள்ள உணவுகள், மிதமான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்று பார்த்தால் கொழுப்பு சத்து, தானியங்கள், பருப்பு வகைகள், பால், இறைச்சி, முட்டை, இனிப்பு வகைகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்று பார்த்தால் சர்க்கரை, குளுக்கோஸ், தேன், ஜாம், கேக், பேக்கரி ஐட்டம் மற்றும் பழச்சாறு மற்றும் குளிர்பானங்கள். இவையெல்லாம் அறவே ஒரு நீரிழிவு நோயாளி ஒதுக்கிவிட வேண்டும். நீரிழிவு நோய்க்கான முக்கியமான விஷயம் உணவாகும். அந்த உணவை பற்றிய தவறான கருத்துகள் நோயாளிகளுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு நீரிழிவு நோயாளிக்கிடையே பொதுவான ஒரு கருத்து என்னவென்றால் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராது என்றும் அரிசி சாப்பிட்டால் வரும் என்று பலரும் நம்புகின்றனர். இது தவறான கருத்தாகும். இரண்டும் ஒரே அளவிலான குளுக்கோஸை உயர்த்தும் திறன் கொண்டுள்ளது. அரிசியை விட கோதுமையில் நார் சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானத்திற்கு இது கூடுதலாக உதவி செய்வதால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு கூடுவது கிடையாது. ஆனால் அரிசியில் நார் சத்து கம்மியாக இருப்பதால் இது அதிகமாக குளுக்கோஸ் அளவை ஏற்படுத்துகிறது. அதே போல் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் குளுக்கோஸின் அளவு குறைந்துவிடும் என்பதும் தவறாகும். சாப்பிடாமல் இருந்தால் குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் குறையும் போது ஒரு நீரிழிவு நோயாளிக்கு மயக்கம் ஏற்பட வாய்ப்புண்டாகிறது. ஒரு நேரம் சாப்பிட்டு மறுநேரம் விரதம் இருத்தல் போன்றவைகளை நீரிழிவு நோயாளிகள் கடைபிடிக்க கூடாது. மூன்று வேளையும் அளவான உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
நேயர்களே, சர்க்கரை நோய் வருமுன் தடுப்பதே சால சிறந்தது. இவ்வளவு நேரமாக சர்க்கரை நோயை எப்படி தடுக்கிறது? நோய் வந்து தான் அதுக்கான உணவு முறை பற்றி கேட்டோம் அல்லவா. அடுத்ததாக நேயர்களே, சர்க்கரை நோயும் காச நோயும் அதை பற்றி பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே கேட்கலாம். சக்கரை நோயும் காச நோயும் உடன் பிறந்த இரட்டை நோய்கள் என்று கூறுவதுண்டு. சக்கரை நோயாளிகளுக்கு மற்றவர்களை விட காச நோய் வருவதற்காக அதிக வாய்ப்புகள் உண்டு. காரணம், நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி குறைந்துள்ளவர் சக்கரை நோயாளி. காச நோயை முழுமையாக குணப்படுத்த வல்ல மாத்திரை, ஊசி, மருந்துகள் ஏராளமாக கிடைக்கின்றன. டாக்டர் கூறியபடி கவனமாக சிகிச்சை அளித்துக் கொள்ளும் பொழுது காச நோய் முழுமையாக இருந்த இடம் தெரியாமல் குணமாக்கி போகும். மார்பில் வரும் காச நோய் அறிகுறிகள்: இரவில் ஜிரம் வருதல், உடல் பலவீனமாகுதல், இருமல் சளி உண்டாகும், கழுத்தில் நெறிக்கட்டி வரலாம். சர்க்கரை நோயாளிக்கு தனக்கு இருமல் சளி ஜுரம் உள்ள போது அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரிடம் சென்று பரிசோதிப்பது நல்லதாகும். காரணம், எதையுமே ஆரம்பத்தில் கண்டுகொள்வது குணப்படுத்துவது எளிதாகும்.
ஒரு சர்க்கரை நோயாளி வந்து மது குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மதுன்றது எந்த மனிதரானாலும் குடிக்கத்தக்க பானமா இல்லை. குடிமகன்களின் இறைப்பையில் புண் உண்டாகுது. குடிக்கப்பட்ட சாராயம் வெகு விரைவாக இறைப்பையிலிருந்து இரத்தத்திற்கு கிரகிக்கப்படுகிறது. குடித்தவுடன் ஏதாகிலும் உணவு சாப்பிட்டால் இறைப்பையிலிருந்து கிரகிக்கப்படுவது தாமதமா ஆகுது. அதனாலேயே குடித்தவுடன் ஏதாவது சாப்பிடுபவர்கள் அதிகமாக பாதிக்கப்படாமல் தப்பித்து விடுகிறார்கள். வெறும் வயிற்றில் குடிப்பதை விட வயிற்றை நிரப்பி கொண்டு குடிப்பது நலம் என்று சொல்வது நிஜம். ஆனால் அதுவே ஒரு குடிகாரனோட உடல் நலனை வந்து காப்பாற்றாது. மது குடிக்கும் நீரிழிவு நோயாளிக்கு ஒரு ஆபத்து எப்போதுமே இருக்கிறது. அதுதான் ஹைபோக்ளைமிக்ஸ் ரியாக்ஷன் எனப்படும் நிலை. மது குடிக்கப்பட்டிருக்கும் போது கல்லீரலின் திறன் பாதிக்கப்படுது. குறிப்பாக குளுக்கோஸை உண்டாக்கும் திறன் பாதிக்கப்படுது. மேலும் கல்லீரல் இருக்கிற நொதிப்பொருள் சாராயத்தை ஜீரணிக்கவே சரியாய் போய்விடுகின்றன. இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டிருந்ததன் காரணமாக உடலுக்கு குளுக்கோஸ் தேவைப்படும் போது தேவையான குளுக்கோஸை அளிக்க இயலாமல் கல்லீரல் திண்டாடுகிறது. அதனால் ஹைபோக்ளைமீசியா எளிதில் வரலாம், வந்து நீண்ட நேரம் தொடரலாம். குடித்திருப்பதால் அந்த ரியாக்ஷனே கூட அறியப்படாமல் போகலாம். மது குடிப்பதால் எவ்வளவு ஆபத்து பாருங்கள். குடியாமை நீரிழிவு நோயாளிக்கு சாலவும் நன்று என்பது எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிறது பாருங்கள். மது அருந்ததில் வந்து ஒரு நீரிழிவு நோயாளி வந்து அறவே தடுக்கணும். அப்படி தடுத்தால் தான் அவன் உயிர் வாழவே முடியும்.
நீரிழிவு நோய் என்பது அனைவருக்கும் இந்த காலத்தில் ஏற்படும் பிரச்சனை தான். ஆனால் நீரிழிவு நோயாளி பரம்பரை பரம்பரையாகவும் வருகிறது. சொந்தத்தில் திருமணம் செய்யும் பொழுதும் நீரிழிவு நோய் வருகிறது. ஆனால் இப்பொழுதே காலகட்டத்தில் மன அழுத்தத்தின் மூலமாக நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. நம்மை சுற்றி நடக்கும் பல நிகழ்வுகளில் மாற்றம் ஏற்படும் போது, அதை சரிவர சமாளிக்க இயலாமல் போகும்போது நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகும் போது இரத்த அழுத்தம் அதிகமாகும், இதயம் படபடவென்று அடித்து கொள்வது போல் இருக்கும். இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் அதிகரிக்கும். அதனாலே ஒரு மனிதனுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. நீரிழிவு நோயாளியுடன் மன அழுத்தமும் அதிகமாக சேரும்போது பல ஆபத்தான விளைவுகளை மனிதனுக்கு ஏற்படுத்தும். ஒரு நீரிழிவு நோயாளி மன அழுத்தத்தையும் சமாளித்து நீரிழிவு நோயையும் கட்டுப்பாட்டில் வைத்து வாழ்வது புத்திசாலித்தனமான செயலாகும். இதை எப்படி சமாளிப்பது என்றால், நம் உடலில் இயற்கையாக இயங்கும் சில சுரப்பிகள் இந்த மன உளைச்சலின் போது சூழ்நிலையை சமாளிக்க வேண்டி அதிக ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த அதிகப்படி சுரப்பிகள் நீரிழிவு நோயை கண்டவர்களை உடனடியாக பாதிக்கும். அந்த நோயாளிகள் தொடர்ந்து நீரிழிவிற்கான மாத்திரைகளை சாப்பிட்டு வரும்போது திடீரென்று அதிகமாக ஏறும் சர்க்கரையின் அளவினை அம்மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். இந்த நிலையானது ஒரு நீரிழிவு நோயாளிக்கு மிக அபாயகரமான விளைவினை ஏற்படுத்தும். அதனால் ஒரு நீரிழிவு நோயாளி மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் சில சுய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு அதன்படி நடந்தால் பெருமளவு மன அழுத்தத்தின் தீவிரத்தை குறைக்கலாம். ஒரு நீரிழிவு நோயாளி மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அவன் இன்சுலின் செலுத்திக் கொள்வதை அறவே தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சிகள் ஓரளவு தான் சர்க்கரை உயர்வை தடுக்க முடியும். அதனால் டாக்டரின் அறிவுரைப்படியே அவன் இன்சுலின் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நீரிழிவு நோயாளி மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தவிர்க்க வேண்டும் என்றால் அவன் மனநிலையில் நல்ல மனோபாவத்தை வளர்த்து கொள்வது அவசியம். உணவு கட்டுப்பாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்வது, சரியான முறையில் ஓய்வெடுப்பது, மாறுதலுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தங்களை மாற்றிக்கொள்வது, மனம் விட்டு அடுத்தவரிடம் பேசுவது, மனம் விரும்பும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுவது ஆகியவற்றை செய்தாலே அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். அவர்களுக்கு பிடித்தமான இசையையும் கேட்கலாம், பிறருக்கு உதவவும் செய்யலாம்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக சர்க்கரை நோயை பற்றி குறிஞ்சிப்பூ குழுவினர் நடத்திய நாடகம், சர்க்கரை நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள், சர்க்கரவியாதி உள்ளவர்கள் இன்சுலின் போட்டுக்கொள்ளும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, சர்க்கரை நோயை தடுக்கும் முறைகள் மற்றும் சர்க்கரை நோயும் காசு நோயும் அவற்றினால் ஏற்படும் மன அழுத்தத்தையும் பற்றியும் கேட்டோம் அல்லவா? எங்களோடு இணைந்திருங்கள். ரேடியோ கோத்தகிரி 90.4.